தேவனுடைய கோபாக்கினையானது பாவத்துக்கு எதிராக வெளிப்படுத்தப்பட்டது என்றும், கிறிஸ்து நம்மை சுவிசேஷத்தின் மூலமாக மீட்டெடுக்கிறார் என்றும் நாம் பார்த்தோம். இது இயேசுவுக்கு எப்படிப்பட்டது? அது நமக்கு எப்படிப்பட்டது? நமது பாடங்கள் பலவற்றில் வேதாகமத்தின் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தின் மீது நாம் கவனம் செலுத்தி வருகிறோம். ஆனால் இந்த பாடத்தில் ரோமர் 3 காணப்படும் 4 வார்த்தைகளில் நாம் கவனம் செலுத்தப் போகிறோம். கிருபாதார பலி, மீட்பு, நீதிமான்களாக்கப்படுதல் மற்றும் விசுவாசம் என்பவையே அவை. இது உங்களுக்கு கடினமானதாக தோன்றினால் சற்று இருங்கள், நீங்கள் கண்டறியப் போவது உங்களுக்கு வாழ்வளிப்பதாக இருக்கும். பாடம் 43, நீதிமான்களாக்கப்படுதல். ரோமர் 3 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். போதகர் ஸ்மித் அவர்களின் முதல் அமெரிக்க பயணத்தின் போது தனது நண்பரால் பேஸ்பால் என்னும் விளையாட்டை காண அழைத்துச் செல்லப்பட்டார். அவரது நண்பர் அவரிடம் மிகவும் ஆர்வமாக விளையாட்டை பற்றி பேச ஆரம்பித்தார். போதகருக்கோ நண்பர் பேசியவற்றை பற்றி சற்றேனும் தெரிந்திருக்கவில்லை. காரணம், அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் புரியாத புதிராக இருந்தது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்துவமான மற்றும் சிறப்பு வாய்ந்த வார்த்தைகள் உண்டு. பேஸ்பால் விளையாட்டை விரும்பும் மக்கள் பேஸ்பாலுக்கான வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை நேசிக்கும் மக்கள் வேதாகம வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளும் போது மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். இந்த பாடத்தில் நாம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய 4 வேதாகம வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை ஏற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நீல் மற்றும் சாலி ஆகியோரை போதகர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நீல் அலுவலகத்தில் சந்தித்த அழகான பெண்ணான சாலியுடன் பழக ஆரம்பித்த போது தனது 20களின் தொடக்கத்தில் இருந்தார். அவர் ஒழுங்கற்ற நடக்கைகளுக்கு பேர் போனவராயிருந்தார். இதனால் சாலி அவரிடத்தில் ஒத்து வராதென்று உணரக்கூடிய தருணங்கள் இருந்தன. ஒரு இரவு நீல் சாலியை ஒரு விருந்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே நிகழ்வுகள் சற்று கைமீறி போகிறவையாயிருந்தன. நீல் மது அருந்த ஆரம்பித்தார். அவர்கள் அதிகாலை பொழுதில் வீட்டிற்கு காரில் திரும்பும்போது காரை கட்டுப்படுத்துவது நீலுக்கு மிகவும் சிரமமானதாயிருந்தது. நினைத்து பார்க்க முடியாத அந்த சம்பவம் நிகழும் வரை நீல் தெளிவற்ற போதை நிலையிலேயே காரை செலுத்தினார். கார் சாலை விளிம்பில் மோதி கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறி பல முறைகள் உருண்டது. வாகனம் ஒரு நிலைக்கு வந்து நின்றபோது நீல், சாலி ஆகிய இருவருமே சுய நினைவிழந்திருந்தனர். பல மணி நேரங்கள் கழித்து நீல் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். அவரது தலை பயங்கரமாய் அடிபட்டு வலித்தது. என்ன நடந்தது என்று ஞாபகப்படுத்தி கொள்ள முயற்சித்த போது அவரது உடல் எங்கும் வலி ஏற்பட்டது. அவர் சாலி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார். மருத்துவர், அது ஒரு துயரமான செய்தி. அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது. அவர் ஒருபோதும் மீண்டும் நடக்க மாட்டார் என்று சொன்னார். நான் அவளை பார்க்க முடியுமா? முடியாது, அவர் உங்களுடன் பேச மாட்டார். திடீரென நீல் கொடூர கனவுகள் நிறைந்த இரவுகள் போன்ற பயங்கர சூழ்நிலைகளில் சிக்கியவரானார். சிறிது காலத்திற்குள்ளாகவே சாலியின் வழக்கறிஞரிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. தனது நிரந்தரமான செயலிழப்பை கருத்தில் கொண்டு சாலி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருந்தார். நீல் தான் எப்படி இப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்க முடியும் என்றும், ஒரு சாதாரண செயல் இப்படி ஒரு பெரிய பின்விளைவுகளுடைய கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது என்றும் யோசித்து குழம்பியவராக மருத்துவமனையில் கிடக்கிறார். அது ஒரே ஓர் இரவு மட்டுமே, ஆனால் அது அனைத்தையுமே மாற்றிவிட்டது. நீல் தன்னைத்தானே மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வது எப்படி என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார். அத்துடன் சாலியை குறித்து என்ன செய்வதென்றும் அவருக்கு எதுவும் புரியவில்லை. இந்த சூழ்நிலையில் மூன்று அம்சங்கள் உள்ளன. முதலாவது, அதில் ஒரு குற்றம் நிகழ்ந்துள்ளது. மது வருந்திய பின் காரை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு திரும்ப முடிவெடுத்த போது நீல் நிதானமற்ற முறையிலும் பொறுப்பற்ற முறையிலும் நடந்து கொண்டார். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அங்கே இருக்கிறார். சாலி கோபமாயிருக்கிறார். அதுவும் நியாயமே. மூன்றாவது, ஒரு குற்றவாளியும் இதில் இருக்கிறார். குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்தானே என்பதை நீல் அறிந்திருக்கிறார். அவர் தான் செய்திருக்கும் செயலுக்காக மிகவும் ஆழ்ந்த வருத்தத்துடன் இருக்கிறார். ஆனால் அது சாலி செயலிழந்து போய்விட்டார் என்ற உண்மையையும், அவரது வழக்கறிஞர்கள் நீலுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகிறார்கள் என்ற உண்மையையும் மாற்றப்போவதில்லை. நீல் ஒரு வழக்கறிஞரை அமர்த்தி கொள்ளுகிறார். அவரது வழக்கறிஞர் இந்த வழக்கை தீர்த்து முடிக்க என்ன செய்யப்பட வேண்டியிருக்கும் என்பதை பற்றி சாலியின் வழக்கறிஞருடன் பேசுகிறார். அந்த கலந்தாலோசனை ஒரு விஷயத்தை மையப்படுத்துகிறது. சாலியை அமைதிப்படுத்த எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு தொகை போதுமானதாயிருக்கும் என்று நீல் தீர்மானிப்பது இங்கே முக்கியமில்லை. அதை தீர்மானிக்க வேண்டியது சாலிதான். ஏனெனில் அவர்தான் பாதிக்கப்பட்ட தரப்பினராவார். சாலிக்கு ஏற்புடையதாயிருக்கக்கூடிய ஒரு பணத்தொகையை வழக்கறிஞர்கள் நிர்ணயிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பணத்தை செலுத்துவது என்பது ஒரு இழப்பீட்டின் உடன்பாடாயிருக்கும். ஒரு இழப்பீடு என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோபத்தை தணிப்பதற்கும் நீதிக்கான தேவையை நிறைவு செய்வதற்கும் செலுத்தப்படும் ஒரு கட்டணமாகும். அதனால் வழக்கானது தீர்த்து வைக்கப்படும் மற்றும் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சட்டப்படியான நீதிமன்றத்தில் அது தொடரப்படாது. நமது பாவம் தேவனுக்கு எதிரான ஒரு குற்றமாயிருப்பதால் எது அதற்கான இழப்பீடாய் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியவர் தேவனே ஆவார் என்று ஆகிறது. தேவனை திருப்திப்படுத்துவது எது என்பதே கேள்வி. வேதாகமம் அதற்கான பதிலை நமக்கு தருகிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். தேவன் தமது குமாரனான இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக வழங்குகிறார். சிலுவையின் மீதான அவரது மரணம் தேவனை திருப்தி செய்து நமது பாவத்து நிமித்தம் உண்டான அவரது கோபத்தை தணிக்கிறது. யாருடைய பரிசுத்தத்தை நாம் புண்படுத்தினோமோ, யாருடைய உலகத்தை நாம் சீர்குலைத்தோமோ, மற்றும் யாருடைய கோபாக்கினையை நாம் நம்மேல் வருவித்து கொண்டோமோ, அந்த தேவன் தமது ஒரே குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவில் தேவன் மனுஷராக வந்து தமது கோபாக்கினையை தாமே ஏற்றுக்கொண்டார். மீட்பு என்பது ஒரு விலைக்கிரயத்தை செலுத்துவதன் மூலமாக ஒன்றை வாங்குவதாகும். ஒரு சிறு பிள்ளையாக போதகர் ஸ்மித் இந்த வேதாகம வார்த்தையை தன் மனதை விட்டு நீங்காமல் தங்கிவிட்டதொரு எளிய கதையின் மூலமாக கற்றுக்கொண்டார். அது ஏதேனும் பொருட்களை உருவாக்க விரும்பியதொரு சிறுவனை குறித்த கதையாகும். ஒரு நாள் அந்த சிறுவனின் தந்தையார் அவனிடம், நீ ஏன் படகு ஒன்றை செய்யக்கூடாது என்று கேட்டார். அந்த சிறுவனுக்கு அந்த யோசனை மிகவும் பிடித்து போனது. ஆகவே அவன் அழகிய மிதங்கும் படகு ஒன்றை செய்யும்படியாக தன் தந்தையுடன் சேர்ந்து வேலை செய்தான். அவன் அதற்கு நீலம் மற்றும் சிவப்பு நிறங்களில் வண்ணம் தீட்டினான். அதற்கு உயரமான ஒரு வெண்ணிற பாய்மரமும் இருந்தது. அது செய்து முடிக்கப்பட்டதும் அந்த சிறுவன் அது தன்னுடையது என்று எப்பொழுதுமே அவன் அறிந்திருக்கும்படி அந்த படகின் மீது விசேஷித்த ஒரு அடையாளத்தை வைத்தான். அந்த சிறுவன் தனது படகை நேசித்தான். அவன் ஏரியில் விட்டு மிதங்கும்படி அதை வெளியே எடுத்தபோது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆனால் ஒரு நாள் அந்த படகு மாபெரும் காற்றில் அகப்பட்டு அடித்துச் செல்லப்பட்டது. அந்த சிறுவன் மனமுடைந்து போனான். சிறிது காலம் கழிந்து அந்த பட்டணத்தில் உள்ள பொம்மை கடை ஒன்றின் வழியே சிறுவன் கடந்து போகும்போது ஜன்னலில் அழகிய படகு ஒன்றை கண்டான். அது நீலமும் சிவப்புமான வண்ணத்தில் இருந்தது. அதற்கு உயரமானதொரு வெண்ணிற பாய்மரமும் இருந்தது. அந்த சிறுவன் அதை நெருங்கி உற்று பார்க்கையில் அது தன்னுடையது என்று எப்பொழுதுமே அவன் அறிந்திருக்கும்படி அந்த படகின் மீது அவன் வைத்த விசேஷித்ததான அடையாளத்தை அவனால் காண முடிந்தது. அந்த சிறுவன் தன் வீட்டுக்கு சென்று அவன் சேமித்து வைத்திருந்த அனைத்து பணத்தையும் சேர்த்து கொண்டு கடைக்கு திரும்பிச் சென்று அந்த படகை வாங்கி கொண்டான். வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் அந்த படகை கட்டி அணைத்து கொண்டு அவன், இரண்டு முறைகளும் நீ எனக்கே சொந்தம், நீ எனக்கு சொந்தம் ஏனெனில் உன்னை உருவாக்கியது நான், நீ எனக்கே சொந்தம் ஏனெனில் உன்னை விலை கொடுத்து வாங்கியதும் நானே என்று சொன்னான். நம் அனைவரிடமும் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதும் அதுதான், இரண்டு முறைகளும் நீ எனக்கே சொந்தம், நீ எனக்கு சொந்தம் ஏனெனில் உன்னை உருவாக்கியது நான், நீ எனக்கே தான் சொந்தம் ஏனெனில் உன்னை விலை கொடுத்து வாங்கியதும் நானே. மீட்கப்படுவது என்பதன் பொருள் அதுதான். இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தியதன் மூலம் அவரால் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான்களாக்கப்படுதல் என்பது சட்டப்பூர்வமான ஒரு சொல்லாகும். அதற்கு நீதிமான் என்று ஒரு நபர் அறிவிக்கப்பட்டார் என்பது பொருள். நீதிமான்களாக்கப்படுதல் என்பது ஒரு நீதிபதியால் வழங்கப்படும் ஒரு தீர்ப்பு ஆகும். ஒவ்வொரு நபரும் சர்வ வல்லவரான தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் விசாரணைக்கு நிற்பார்கள். ஒவ்வொரு வழக்கிலும் அவர் இரண்டு தீர்ப்புகளில் ஒன்றை கூறுவார். அது நீதிமானாக்கப்பட்டார் அல்லது ஆக்கினைக்குட்பட்டார் என்பதாக இருக்கும். நீதிமான்களாக்கப்படுதல் என்னும் வார்த்தையானது கடைசி நாளுக்குரியது ஆகும். ஆனால் வேதாகமம் இங்கே நீதிமான்களாக்கப்படுதலை பற்றி நிகழ்காலத்தில் பேசுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் நம்மிடம், இப்பொழுதே உங்களுடைய வழக்கு தீர்க்கப்பட முடியும், உங்களை பற்றிய தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பு என்னவா இருக்கும் என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருப்பதிலேயே நீங்கள் உங்கள் வாழ்நாட்காலம் முழுவதையும் செலவிட தேவையில்லை. இன்றே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்படக்கூடும் என்று சொல்லுகிறார். இயேசு தாம் சிலுவையின் மீது மரித்தபோது அவர், உங்களுக்காக செய்தவையே நீங்கள் நீதிமான்களாக்கப்படக்கூடும் என்பதற்கான அடிப்படை ஆகும். அவர் கோபாக்கினையை சுமந்து கொண்டார் மற்றும் அவரே விலைக்கிரயமும் செலுத்தினார். நம்மை நீதிமான்களாக்கும் போது தேவன் இரண்டு காரியங்களை செய்கிறார். முதலாவது, நமது பாவங்களை தேவன் இயேசுவின் மீது சுமத்தி அவற்றை அவருக்கு எதிராக எண்ணுகிறார். மற்றும் இரண்டாவது, இயேசுவின் நீதியை தேவன் நம்மீது ஏற்றி வரவு கணக்கு வைக்கிறார். போதகரும் அவரது மனைவி கேரனும் திருமணம் செய்து கொண்ட போது போதகரின் பெற்றோர் இங்கிலாந்தின் லேக் மாவட்டத்தில் உள்ளதொரு அதிநவீன தங்கும் விடுதி ஒன்றில் ஒரு வாரத்துக்கான கட்டணத்தை செலுத்தியிருந்தனர். அவர்களுக்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவை இருக்கவில்லை. காரணம், வேறொருவரால் முழு கிரயமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. தேவன் நமது பாவங்களை எல்லாம் இயேசுவின் மீது சுமத்துவதன் மூலமாக நம்மை இலவசமாய் நீதிமான்களாக்குகிறார். இது நமக்குரிய பரிசாகும். ஏனெனில் நாம் வருவித்து கொண்ட குற்றச்சாட்டுகள் யாவும் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செலுத்தப்பட்டிருக்கின்றன. அதன் பின்பு இயேசுவின் நீதியை தேவன் நம் கணக்கில் வரவு வைக்கிறார். சிறிது காலத்துக்கு முன்பு போதகர் ஸ்மித் பிரிட்டனில் அவர் பல்லாண்டுகள் காலமாக பயன்படுத்திய ஒரு கிரெடிட் கார்டு கணக்கை முடித்து விடுவதென்று தீர்மானித்தார். அவர் அங்கு சென்றபோது அங்கிருந்த பிரதிநிதி வியப்புற்றவராக காணப்பட்டார். அவர், நீங்கள் இந்த கார்டில் 2000 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று அவர் கேட்டார். போதகர், இந்த புள்ளிகளை நான் வேறு யாருக்கேனும் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அவர், ஓ முடியும், இந்த காடை உடைய வேறு யாருக்கும் கொடுக்கலாம் என்றார். போதகர் அவற்றை தனது தந்தையாருக்கு கொடுத்தார். அவரது தந்தையார் தாம் ஒருபோதும் சம்பாதிக்காத அந்த 2000 புள்ளிகளுக்குரிய பயன்பாடுகளை அனுபவித்தார். இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசித்து அவரிடம் வரும்போது அவரது நீதியை தேவன் உங்கள் கணக்கில் வரவு வைத்து விடுகிறார். அவர் கிறிஸ்துவ வாழ்வில் உங்களது கிரியைகளின் நிமித்தமாக அல்லாமல் கிறிஸ்துவ நீதி உங்களுடையதாக மாறுவதாலேயே உங்களை நீதிமான்களாக்குகிறார். இயேசு தமது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றால் நிறைவேற்றியவைதான் நீதிமான்களாக்கப்படுதலுக்கான ஒரே ஒரு அடிப்படை என்பதால் இயேசுவுக்கு சொந்தமானவர்களை தேவன் நீதிமான்களாக்குவார் என்றாகுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய இரக்கத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். விசுவாசமே இயேசு உங்களுடையவராக மாறுவதற்கான வழிமுறையாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஓர் இளம் தம்பதியினரை கற்பனை செய்து கொள்ளுங்கள். டாம் மற்றும் மேரி என்று நாம் அவர்களுக்கு பெயரிட்டுக் கொள்வோம். அவர்கள் திருமணத்துக்கு முன்பு திடீரென்று ஒரு நாள் ஒருவரை சந்திக்கிறார்கள். அவர்களால் ஒருவர் ஒருவரை பார்த்து சரியாக பேச முடியவில்லை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு காலப்போக்கில் அவர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாய் அறிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். அவர்களது உறவு மேலும் வலுப்பெறுகிறது. விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஒன்றிணைக்கப்படுவதான ஒரு திருமணத்தை போன்றது. உங்களுடன் இணைக்கப்பட்டிருப்பது என்பது இயேசுவுக்கு எப்படிப்பட்டதா இருந்தது என்று நினைத்து பாருங்கள். தேவனின் பரிசுத்த குமாரனானவர் உங்கள் பாவத்தை அது அவருக்கு சொந்தமானது என்பது போல எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆனால் இப்பொழுது இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பது என்பது உங்களுக்கு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நீதியை அது உங்களுக்கு சொந்தமானது என்பது போல் உரிமை கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் போது அவர் சிலுவையின் மேல் நிறைவேற்றிய அனைத்துமே உங்கள் சொந்த அனுபவத்தில் செயல்படுவனாக மாறுகின்றன. அந்த தருணத்தில்தான் தேவன் உங்களை நீதிமான் என்று அறிவிக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். இயேசு சிலுவையில் மீது செலுத்திய கிருபாதார பலியின் அடிப்படையில் தேவன் பாவிகளை நீதிமான்களாக்குகிறார். இதை அவர் விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் வருவோர் அனைவருக்கும் செய்கிறார். நமது கடனை செலுத்தி தீர்த்து தமது நீதியினால் நமக்கு வரவுக்கு கணக்கு வைப்பதன் மூலம் நம்மை மீட்கிற கிறிஸ்துவோடு விசுவாசம் ஒரு நபரை ஒன்றிணைக்கிறது. நீதிமான்களாக்கப்படுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்வில் உங்களது கிரியைகளை சார்ந்ததல்ல. மாறாக அது இயேசுவையையும் உங்களுடையவராயிருந்து அவர் நிறைவேற்றி முடித்த அனைத்தையும் சார்ந்தது.